திரு சின்மயானந்தாவும் மேவழி எஸ்ஆர் நாயுடு பிஇ ஹைவே சூப்பரிண்டென்ட் என்ஜினியர் அவர்களும் வந்திருந்த போது, ஆண்டவர்கள், ஐயறிவுடைய புலிக்கு பசி வந்தால் ஒரு மிருகத்தை அடித்து கொல்லும், பசி ஆறிய பின் அடுத்த ஒரு மிருகம் எதிரிட்டாலும் கொல்லாது, அடுத்த நாளைக்கு சேர்த்து வைப்போம் என்ற எண்ணம் அதற்கு வருவதில்லை. ஆனால் மனிதன் ஆறறிவுடைய இவன் அப்படியா? 10 கிடைத்தாலும் அடித்து சேர்த்து வைக்கிறான். இவன் இருந்தால் 100 ஆண்டுதானே இருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் ஏன் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய மதிப்பு, கட்டிடம், நிலபுலம் தேடுகிறான்? இந்த எண்ணம் இவனுக்கு வருவது ஏன்? எப்பவும் சாகாமல் இருக்க பிறந்தவன் என்பதையே இது காட்டுகிறது. மனைவி மக்களுக்கு வெகு நாளைக்கு இருக்க வேண்டும் என்று வீடு, நிலம் முதலியன தேடி வைத்தானே, ஆனால் செத்து எடுத்து போகும்போது, அப்பா திரும்பி வந்து விடாதே, பிள்ளை குட்டிகள் க்ஷேமமாய் இருக்க வேண்டும் என்று தம் மனைவியே சொல்லுகிறாளே, வீட்டில் வேலை செய்யும் ஒரு கூலி ஆளை கூட அப்படி சொல்ல மாட்டாளே. ஆகவே இவன் அப்படி தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட சாதியாக, பிசாசு என்ற சாதியாக ஆகிவிட்டான் என்று காட்டுகிறதல்லவா? இதற்கா இவ்வளவு அவமானப்பட்டு சாகவா மனிதன் பிறந்தான்? இல்லை, மனு ஈசனாக பிறந்தவன் இப்படி மனு நீசனாக போய்விட்டான். 15 நாள் ஒருவனுக்கு ஜெயில் என்று சொல்லிவிட்டால் அந்த அவமானம் தாங்க முடியாமல் எல்லாவற்றையும் விற்று அந்த அவமானத்தை போக்கிக் கொள்ள பாடுபடுகிறானே. அங்கென்ன நெருப்பு வாழைக்குண்டா அறுக்கிறார்கள்? உயிரோடு கொதிக்கிற எண்ணெயிலா போடுகிறார்கள்? பாம்பையும் தேளையும் விட்டா கடிக்க வைக்கிறார்கள்? சீழையும் மலத்தையுமா குடிக்க தருகிறார்கள்? இல்லையே, இங்கே இந்த சிறு அவமானத்திற்கும் சகிக்காதவன் ஒரு சின்ன முள் குத்தினாலும் பொறுக்க முடியாதவன் ஆச்சே நீ. நித்திய அழிவில்லாத தேகம் கொடுத்து அங்கே நரகில் எக்கோடி காலத்திற்கும் நீங்காத அவத்தையும் அவமானமும் அடையப் போகிறாயே. அதிலிருந்து தப்ப நீயாக என்ன செய்து கொள்ள முடியும்? அவ்வித ஆபத்து அவமானத்திலிருந்து தப்பித்து கொள்ளச் செய்யவே எல்லா மதங்களும் வந்தன. அவற்றிற்கு அதிபதிகளாக குரு தேவபிரான்களும் வந்தார்கள் என்று அருளி செய்த பின், ஆண்டவர்கள், உங்கள் மதம் என்ன என்று கேட்க, சின்மயானந்தா, சிவமதம் என்று பதில் சொல்லவும், ஆண்டவர்கள், அதில் இறைவன் மனிதனுடைய இதயத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறது. அடுத்த வைஷ்ணவ மதத்தில் ஹிருதய கமலவாசன் என்று சொல்லப்பெற்றுள்ளது. எதிர்மதம் என்று சொல்லுகிற இஸ்லாமிய மதத்தில் கல்பு, அதாவது ஹிருதயம் வெளிச்சமாகணும் என்று பேசப்பெறுகிறது. கிறிஸ்துவ மதத்திலோ இருதயம் பிரகாச ரூபமாக போட்டு காட்டப்பெறுகிறது. புத்த மதத்தில் ஓம் பத்மினீஹம் என்று ஓதப்பெறுகிறது. ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உள்ளகத்திலுள்ள இரத்தம் சுரந்துள்ள ஒரு கூட்டையே அவை பேசுகின்றன. எவ்வளவு படித்தாலும் அந்த ஹிருதயத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு மதத்தின் உண்மையை, மெய்யை இவன் சந்தித்தால் ஹிருதயம் பிரகாசமாகிறது, நேருக்கு நேர் தரிசிக்க முடிகிறது. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக ஆகிவிடுவான். சன்னிதானத்தில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள் ஆளுக்கு ஒரு மதம், ஒரு சாதி, இப்படி 67 சாதிகள், வெவ்வேறு மதத்தினர் உள்ளார்கள். இங்கு எல்லோரும் ஒரே குலமானது அந்த இறைவனை தங்கள் இருதயத்தில் நேருக்கு நேர் சந்தித்ததாலேயே, சந்திக்க வைத்ததாலேயே இப்படி ஆகியுள்ளார்கள். நாறு மோர் மாமிச துண்டாயனக்குள் இருந்த இருதயத்தை கூறவண்ணா சம்பத்தெல்லாம் விளைவுத்தி யோவனமாக்கி வைத்தாய். பாரிலுள்ளோர் கூறும் இதயத்தை என்கூறு பார் என்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தெட்டண்ட மேலாம் பகல் போல் இளங்க கண்டேன் என்ற செய்யுள் பாடப்பெற்றது. தொடர்ந்து ஆண்டவர்கள் ஒரு உத்தரவில் ஒரு ஊரையே சுட்டெரி என்று உத்தரவு போடக்கூடிய ஒரு அரசனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. இத்தகைய காரியத்தையே அன்று பகவான் போர் முனையில் அர்ஜுனனுக்கு செய்தார்கள். தரிசனை தரிசனை என்கிறார்களே, பார்க்கிறது என்பதுதானே இவர்கள் அர்த்தம். 30 ஆண்டு காலம் பகவானை பார்த்தானே அர்ஜுனன், என்ன பயன்? அப்ப தரிசனை என்றால் என்ன? இது ஒரு தேவ ரகசியம். மெய் குரு சந்நிதியில்தான் அது வெளியாகும். பலகாலம் கீதையை படி படி என்று படித்து பிறருக்கும் போதிக்க கிளம்பி விடுகிறார்களே, அன்று அர்ஜுனன் பெற்ற பதவியை பெற்றார்களா? அந்த கீதை எங்கே? அந்த திருச்செயல் எங்கே? வாடிப்போய்விட்டதா? மழையில் கரைந்து போய்விட்டதா? ஆண்டவர்கள், உங்கள் வேலை என்ன? சின்மயானந்தா, வேலை இல்லை, சந்நியாசம், உபனிஷத்துக்களை பிறருக்கு சொல்லுவது. ஆண்டவர்கள், அதனால் நீ என்ன பெற்றாய்? உனக்கு என்ன ஆச்சு? உன்னால் எத்தனை பேர் அந்த மெய்ப்பலன் அடைந்தார்கள்? சின்மயானந்தா, எனக்கு தெரியாது, பிரசங்கிப்பதோடு சரி. ஆண்டவர்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு, இது ஒரு வித்தாக இருந்தது, முளைத்து மரமாகி வந்த வேலையை இந்தா முடித்துவிட்டது. நீ அம்மாதிரி சாதாரண ஒரு வித்தா? ஆறறிவு படைத்து முளைத்து வந்த உருவாச்சே நீ? உன் வேலையை கடவுள் உனக்கு நிர்ணயித்த வேலையை, கடமையை முடித்தாயா? மனிதனுடைய கடமை இன்னது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். கடவுள் என்றால் என்ன என்று தெரியாமலே உலகம் பாழாகிவிட்டது. வந்த பொய்க்குருக்கள் மார்கள் பராபரா ஈஸ்வரா என்று ஆகாயத்தை நோக்கி கைகாட்ட, மக்களும் கடவுள் மேலே இருக்கிறார் என்று முடிவு கட்டிவிட்டார்கள். அந்த சொல் மேலேயா கை காட்டுகிறது? கடம் தன் தேகத்திற்குள் என்றல்லவோ சுட்டுகிறது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான் என்றுதானே மெய்கண்ட மகத்துக்கள் கூறுகிறார்கள். படைப்பில் வைத்து உயர்ந்த படைப்பு மனிதன் அல்லவா? நீ ஒரு வீடு கட்டினால் மாட்டுத் தொழுவத்தில் கக்கூசில் போய் இருப்பாயா? உனக்கு என்று கட்டப்பெற்ற அழகிய அலங்கரிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட மேலான அறையில் அல்லவா தங்குவாய்? உனக்கு இருக்கிற புத்தி கூட இறைவனுக்கு இல்லையா? உயர்ந்த படைப்பாகிய மனிதனை விட்டு கல்லிலும் செம்பிலும் கட்டையிலும் காற்றிலுமா இறைவன் தங்குவான்? உன்னில் இருக்கும் அந்த இறைப்பொருளை நீயாக வெளியாக்க உன்னால் முடியாது. எப்படி தன்னில் இருக்கும் ஒரு குழந்தையை வெளியாக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையோ, அப்படியே தன்னில் இருக்கும் பிரம்மத்தை வெளியாக்க உன்போல் உடலெடுத்த ஒரு ஆசான் தேவை, கட்டாயம் தேவை. குருவிலான் பெற்ற வாழ்க்கை குமரியை குமரி கூடி மருவிய சுகத்தையே ஒக்கும். இச்செயல் கடவுளாலும் செய்ய முடியாது. நாமும் 12 போலி குருக்களை சந்தித்து பாடுபட்டோம். எல்லா சட்டத்திட்டங்கள் படி தகச்சத் இரவு தொழுகை முதற்கொண்டு காலாகாலம் ஒரு காலில் நின்று செய்தோம். ஒன்றும் கிட்டவில்லை. எம்போல் தேகமெடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது, அதன் காலடியில் சார்ந்தோம். அதன் பிறகே இந்த மெய்ஞானம் எம் கைவசமாயிற்று. தேகம் நம் போல் உள்ள எம் குருநாதருக்கு நாமமேதும் செப்புதற்கு பனை உளதோ. ஏகன் முதல் யாரையும் இறைஞ்சினோம் இவர் தொழில் வீ எந்தூரை செய்யப்படில் காணோ. வெளியே இருப்பது போல மூன்று உலகம் உன்னில் இருக்குமே, அவற்றை பிரித்து வானலோகத்திற்கு இறைவன் சந்நிதிக்கு உன்னை அழைத்துப் போவது யார்? மெய்வழி எஸ்ஆர் நாயுடுவை பார்த்து அன்று மூன்று உலகம் கடந்து அத்தெய்வ எல்லைக்கு போனாயே, அப்படி உன் முயற்சியால் படிப்பால் போக முடியுமா? முடியாது. இந்த தேகம் சொற்பகாலம் இருப்பது, ஒரு முள் தைத்தால் கூட தாங்க முடியாதது. இதில் அறிவு என்ற பிரகாசத்தூலம் ஒன்று வைத்து படைக்கப்பெற்றிருக்கிறது. அதை இப்போதே சந்தித்து குடியேறி பழகிக் கொண்டால் சாவு என்ற அந்த நீண்டகால அவஸ்தையிலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம். சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ, பழகுவதும் எளிதோ, சாபந்திடில் சமர்த்தும் முந்தன் படிப்பும் அங்கே செல்லுமோ. சாவரு முன் சாப்பழக்கம் பழகுவதிங்கெளிதே, பழகுவதிங்கெளிதே. உபதேசம் என்றதும் பட்டினி போட்டு மேளதாளம் வைத்து பந்தல் சோடனை செய்து ஒரு மந்திரத்தை சொல்வது என்ற அர்த்தம், அந்த வார்த்தைக்கு நிஜ தத்துவ அர்த்தம் மறைந்துவிட்டது. இதுவே இப்படியானால் காயத்ரி சுக்லாம்பரதரம் முதலிய மந்திரங்களை நேருக்கு நேர் இவன் தரிசிப்பது எப்போ? அப்படி தரிசிக்கப் பெற்றவர்களே இங்குள்ள ஆண் பெண் ஆயிரக்கணக்கான பெயர்கள். இதற்கு படிப்பு தேவையில்லை. நாம் என்ன உங்கள் போல் படித்தவரா? இல்லை. இப்ப எமது பிள்ளைகளாகிய இவர்களிடம்தான் தமிழ் எழுத கற்றுக்கொண்டோம். ஆனால் எமது நாவில் எமது குருபிரான் சகல வேதத்தையும் எழுதி வைத்து விட்டார்கள். மெய்வழி எஸ்ஆர் நாயுடு நேரமாச்சு என்று சமிக்ஞை காட்ட, ஆண்டவர்கள் அங்கு போய் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த வேலையை விட்டு மற்ற எந்த காரியமும் சாவு வேலைதான், சத்தியமாக சாவு வேலைதான். போங்க போங்க, உங்கள் வேலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வருகிறது. வெகு சீக்கிரத்தில் அதற்கு ஒரு நாள் வருகிறது. நாம் சொல்ல வேண்டிய சாக்கிரதையை முற்கூட்டி சொல்லிவிட்டோம். பிரசாதம் வழங்கினார்கள். பிறகு ஆண்டவர்கள் எழுந்து திருமாளிகைக்கு போக வெளியே வந்தார்கள். அங்கு ஒரு முறை மண்டியிட்டு சின்மயானந்தா வணங்க, ஆண்டவர்கள் அழகான தேகம் பாழாக்கி விடாதே, போய்விட்டு வா. சின்மயானந்தா, அப்படியே வருகிறேன். ஆண்டவர்கள் நிமிர்ந்து அன்பு ததும்பும் அலங்கார துணியில், வா கட்டாயம் வா, தப்பித்துக் கொள்வாய் என்று அருளிச் செய்தார்கள்.